தென்றல் மார்ச் 2012 இதழில் நேர்காணல். சாருலதா மணி அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கர்நாடக இசை திரை இசை இரண்டிலுமே முத்திரை பதித்து வரும் சாருலதா மணி யுவ கலா பாரதி, எம்எஸ் சுப்பலட்சுமி என்டோமென்ட் விருது, இளம் இசை கலைஞர் விருது, சிறந்த கர்நாடக இசை பாடகி விருது, ஜெயா டிவியின் சிறந்த பின்னணி பாடகி விருது உட்பட பல கௌரவங்கள் பெற்றவர். உலகெங்கும் பயணம் செய்து கர்நாடக திரை இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். திரை இசையின் ராகங்களை அடையாளம் காட்டும் இவரது இசைப்பயணம் நிகழ்ச்சி உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களால் வரவேற்கப்படும் ஒன்று. அபங்கம், பஜனை பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், நாம சங்கீர்த்தனம், தமிழ் தெலுங்கு கீர்த்தனைகள் என்று பல்வேறு வகைகளில் 50க்கும் மேற்பட்ட ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார். இவரது இசைப்பயணம் டிவிடி ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற ஒன்று. சாருலதா மணியுடன் உரையாடியதிலிருந்து, உங்களது இசைப்பயணம் தொடங்கியது எப்படி, எங்கே? என்னுடைய குடும்பமே இசை குடும்பம்தான். அப்பா ஓஎஸ் மணி மரைன் இன்ஜினியர், இசை ஆர்வம் மிக்கவர். அம்மா ஹேமலதா மணி வீணை கலைஞர். சிறு வயதிலேயே எனக்கு சங்கீதம் அறிமுகமாகிவிட்டது. அந்த சூழலில்தான் வளர்ந்தேன். 9 வயது முதல் முறையாக இசை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். சங்கீத ஆச்சாரியா சந்தியாவந்தனம் சீனிவாச ராவ், அவரது மகன் பூர்ணப்பிரஞ்ச ராவ் மற்றும் கல்கத்தா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி போன்றோரிடம் இசை பயின்றேன். ராகம்தானம் பல்லவியை வெங்கட்ராமையர் அவர்களிடம் கற்றுக்கொண்டேன். அம்மாவிடமும் நிறைய கற்றுக்கொண்டேன். எப்போது மேடை ஏறினீர்கள்? மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் 11 வயதில் அது நடந்தது. அது 1 மணி நேர கச்சேரி, நல்ல வரவேற்பு. இசையை பொறுத்தவரை நம்முடைய வளர்ச்சி நமக்கே தெரியும். அது படிப்படியாகத்தான் இருக்கும். திடீரென்று ஒரு ஃபிலிம் ஸ்டாருக்கு வருவது போல் வந்துவிடாது. நடிகர் ஒரு படத்தில் நன்றாக நடித்தால் போதும், எல்லோரும் நல்ல நடிகர் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் சங்கீதம் அப்படி கிடையாது. ஒரு கச்சேரியை நன்றாக பண்ணினால் போதாது, ஒவ்வொரு கச்சேரியும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு கடின உழைப்பு வேண்டும். இதை நான் எப்போதும் கவனத்தில் கொண்டிருக்கிறேன். அடிப்படையில் நீங்கள் ஒரு பொறியியல் பட்டதாரி, எப்படி உங்களால் படிப்பு இசை இரண்டிற்கும் நேரம் ஒதுக்க முடிந்தது? உண்மையை சொல்ல போனால் நான் படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்படவில்லை. எனக்கு எப்போதும் ஒரு முறை படித்தாலே போதும், அது நன்றாக நினைவில் இருக்கும். நான் படித்தது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதில் என்ன அட்வான்டேஜ் என்றால், கற்றுக்கொள்கிற விஷயங்களை விட செய்கிற விஷயங்கள் ஜாஸ்தி. ஒரு சிறிய கோட்பாட்டை வைத்து பேப்பரே முடித்து விடலாம். ஆகவே அடிப்படை கோட்பாடுகளை நன்றாக படித்து கொண்டு விடுவேன். அதனால் இசைப்பயிற்சிக்கு பாடுவதற்கு எனக்கு நிறைய நேரம் இருந்தது. உங்கள் குருநாதர்கள் குறித்து, அம்மா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். வீட்டிலேயே பாட்டு சொல்லிக் கொடுப்பார், ஏதாவது பிழைகள் இருந்தால் திருத்துவார். அம்மா ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாடல்களை புரிந்து கொண்டு பிழையில்லாமல் உச்சரிப்பு சுத்தத்துடன் பாட வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்துவார். தமிழில் அவருக்கு அதிக ஆர்வம். தமிழ் கீர்த்தனைகளாக இருக்கட்டும், தியாகராஜ கீர்த்தனைகளாக இருக்கட்டும், அர்த்தத்தை புரிந்து கொண்டு பாடச் சொல்வார். நிறைய பயிற்சி செய்து பாட வேண்டும் என்பதில் மிக கண்டிப்பாக இருப்பார். அதெல்லாம் இன்றும் எனக்கு உதவுகிறது. ஞானமான சூழல் அது. அதுபோல குருநாதர்களும் புதுசு புதுசாக பாடல்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், பாடுவதற்கு ஊக்குவிப்பார்கள், தைரியமாக பாடு என்று சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள். இவர்கள் சின்ன வயதில் கொடுத்த தைரியத்தால் தான் நான் இன்று தைரியமாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களது இசைப்பயணம் நிகழ்ச்சி பற்றி, ஜெயா டிவியில் இசைப்பயணம் நிகழ்ச்சி செய்தது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. வாரம் ஒரு கர்நாடக இசை ராகத்தை எடுத்துக்கொண்டு அந்த ராகத்தை பற்றி விளக்கி, அந்த ராகத்தில் உள்ள கர்நாடக இசை பாடல்களை பாடி, பின்னர் அது தமிழ் திரைப்பட பாடல்களில் எங்கு எப்படி அமைந்துள்ளது என்பதை விளக்குவேன். மக்களுக்கு கர்நாடக சங்கீத ராகங்களை அடிப்படையாக கொண்ட திரைப்பாடல்களை கேட்டு சுவைக்கும் வாய்ப்பை தருவது நிகழ்ச்சியின் நோக்கம். அவற்றை கேட்கும் போது கர்நாடக இசையின் மேன்மையை உணர முடியும், திரைப்பாடல்களையும் நுணுக்கமாக ரசிக்க முடியும். அதையே தனி நிகழ்ச்சியாக செய்யும் வாய்ப்பும் வந்தது. வெளிநாடுகளுக்கும் சென்று நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன். இதுவரை இசைப்பயணம் டிவிடி 10 தொகுதிகள் வெளியாகி இருக்கின்றன. உலக அளவில் நல்ல வரவேற்பு. எல்லா ஊர்களிலிருந்தும் இசைப்பயணம் நடத்த வாய்ப்புகள் வருகின்றன. உங்களது முதல் திரைப்பட வாய்ப்பு பற்றி, அதற்கு காரணம் ஜெயா டிவியில் செய்த இசைப்பயணம் நிகழ்ச்சிதான். ஒரு நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியை சந்திக்க நேர்ந்தது. அவருக்கு என்னுடைய குரல் பாணி மிகவும் பிடித்து போனதால் என்னை பாட அழைத்தார். நான் திரை இசையில் பாடிய முதல் பாடல் நான் அவனிலே படத்தில் இடம்பெற்ற காக்க காக்க கணம் காக்க என்ற பாடல். அது நல்ல ஹிட் ஆகவே எனக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்தார் ஆண்டனி சார். வேட்டைக்காரனில் இடம்பெற்ற என் உச்சி மண்டையில பாட்டு எனக்கு தனித்த ஒரு அடையாளத்தை பெற்று தந்தது. பல வாரங்கள் அந்த பாடம் முதலிடத்தில் இருந்தது. அது எனக்கு ஒரு பிரேக். சமீபத்தில் வெளியான வேலாயுதம் படத்தில் இடம்பெற்ற சில்லாக்ஸ் பாடல், அது என்னை வேறு ஒரு லெவலுக்கே கொண்டு போய்விட்டது என்று சொல்லலாம். துபாய் எஃப்எம், மலேசியா, சிங்கப்பூர் எஃப்எம் என்று எல்லா எஃப்எம்களிலும் அந்த பாடல்தான் நம்பர் ஒன். இந்த வருடத்தின் நிறைய அவார்டுகள் அந்த பாடலுக்காக எனக்கு கிடைத்திருக்கிறது. கர்நாடக இசைப்பாடல்கள் திரைப்படங்களில் பாடுவதால் குரல் வளம் பாதிக்கப்படும் என்ற கருத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அது உண்மையல்ல. யாரோ சிலருக்கு அப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். குரல் என்பது தனித்துவமானது. அது கைரேகை மாதிரி. எப்படி ஒருவர் ரேகை மாதிரி இன்னொருவர் கைரேகை இருக்காதோ அப்படித்தான் குரலும். ஒரே மாதிரி தோல் இருக்கலாம், தலைமுடி இருக்கலாம், உயரம் இருக்கலாம், ஆனால் குரல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது மனிதருக்கு மனிதர் மாறுபடும். அதனால் தான் பார்வையற்றோரால் குரலை வைத்தே ஆட்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. ஒவ்வொரு குரலுக்கும் சில தனித்தன்மைகளும் சில பிளஸ் மைனஸ்களும் இருக்கத்தான் செய்யும். என்னை பொறுத்தவரை என் குரலில் என்ன பிளஸ் இருக்கிறது, எது நன்றாக இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை பேலன்ஸ் செய்து நிகழ்ச்சிகள் செய்தால் போதும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க என்று எதையும் கேட்டு குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை. நம் குரலுக்கு நாம் தான் அளவுகோல். பாடும்போது அந்த கம்ஃபர்ட் நமக்கு இருக்கும் வரை பிரச்சனை இருக்காது. குரலை சிரமப்பட்டு எதையும் பண்ணக்கூடாது. இசையுலகில் எத்தனையோ பல ஜாம்பவான்களை, மேதைகளை சந்தித்திருப்பீர்கள். அவர்களுடான அனுபவங்கள் குறித்து என் சிறு வயதிலேயே எம்எஸ் அம்மாவை சந்தித்திருக்கிறேன். அவர் முன் பாடி ஆசி பெற்றிருக்கிறேன். செம்மங்குடி சீனிவாச ஐயரை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறேன். அவர் என்னை மிகவும் பாராட்டினார். நல்ல குரல் வளம், சாரீரம், பாடாந்தரம், உச்சரிப்பு சுத்தம் எல்லாம் இருக்கிறது. நீ அமோகமாக வருவாய் என்று ஆசீர்வதித்தார். இது என்னால் மறக்க முடியாதது. அதுபோல சினிமாவில் பி சுசிலாவிடம் ஆசி பெற்றது மறக்க முடியாது. அவருக்கு என் மீது அளவு கடந்த பிரியம். சாரு, நீ ரொம்ப நன்னா பாடுறேம்மா என்று பார்க்கும் போதெல்லாம் சொல்வார். அதுபோல ஸ்டேஜ் ஷோவில் எஸ்பிபி சாருடன் பாடியது பரவசமான அனுபவம். கண்ணுக்குள் நூறு நிலவா பாடினேன். நான் பாடின சில சங்கதிகளை கேட்டு அவர் பாராட்டியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? உங்களை கவர்ந்த இசை கலைஞர்கள் யார் யார்? நிறைய பேரை சொல்லலாம். கர்நாடக இசையை பொறுத்தவரை எம்எஸ் அம்மா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஆனால் எனக்கு ரோல் மாடல் என்று நான் யாரையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அது நம்மை கட்டி போட்டுவிடும். அவரவர்கள் தனக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை செய்தார்கள். அதையே மற்றொருவரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி காப்பி பண்ணவும் கூடாது. எனக்கு அருணா சாயிராமிலிருந்து சீனியர் இசைக்கலைஞர்கள் எல்லோருமே இன்ஸ்பிரேஷன் தான். ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோம். ஐ ஹவ் லாட் வே இன்ஸ்பிரேஷன்ஸ் பட் நோ ரோல் மாடல். என்னை மிகவும் கவர்ந்த இசைக்கலைஞர்கள் அருணா சாயிராம், பண்டிட் பீம்சென் ஜோஷி போன்றோர். சினிமா இசையில் ஏஆர் ரஹ்மான், விஜய் ஆண்டனி, சங்கர் மகாதேவன், ஹரிஹரன் எல்லாருமே என்னை கவர்ந்தவர்கள்தான். உங்களது வெளிநாட்டு பயணங்களை பற்றி சொல்லுங்கள். லண்டன், கனடா, சிட்னி, மலேசியா, சிங்கப்பூர், அபுதாபி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா என்று பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். கர்நாடக இசை, திரை இசை என்று இரண்டுமே பாடியிருக்கிறேன். இரண்டுக்குமே நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த ஆடியன்ஸை அங்கே பார்க்கலாம், அந்த ஆடியன்ஸை இங்கே பார்க்கலாம். என்னுடைய இசை பயணம் நிகழ்ச்சியின் ரசிகர்கள் அங்கே அதிகம். அவர்கள் என்னை பார்க்கும்போது உங்களுடைய நிகழ்ச்சிகள், வீடியோக்கள் எல்லாம் பார்த்த பிறகுதான் திரை இசையில் இவ்வளவு அழகு இருப்பது தெரிய வருகிறது. ஒரு பாடலை எப்படி ரசிக்க வேண்டும் என்பது புரிகிறது என்று சொன்னதுண்டு. அங்கே முன் தீர்மானம் இல்லாமல் மக்கள் ரசிக்கிறார்கள். மறக்க முடியாத கச்சேரி அனுபவம் என்று எதை சொல்வீர்கள்? கச்சேரிகள் எல்லாமே மறக்க முடியாத இனிமையான அனுபவங்கள் கொண்டவைதான். குறிப்பாக சிட்னியில் நான் பாடிய கச்சேரி மறக்க முடியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னால் மிக கிராண்டாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. ரசிகர்களும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தனர். அதுபோல பாரதி கலாமன்றம் மூலம் கனடாவில் செய்த நிகழ்ச்சியும் மறக்க முடியாது. வண்டர்ஃபுல் ஆடியன்ஸ். டிஎன்எஃப் நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா சென்றிருக்கிறீர்கள் அல்லவா? 2003 டிஎன்எஃப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அது ஒரு நல்ல அனுபவம். ஆனால் நான் ஒரு சிறிய நிகழ்ச்சி தான் கொடுத்தேன். அப்போது நான் ஒரு வளரும் கலைஞராகத்தான் இருந்தேன். எனக்கு சிறந்த குரல் இசை கலைஞர், அவுட்ஸ்டாண்டிங் யங் கிளாசிக்கல் சிங்கர் என்ற விருது கொடுத்து கௌரவித்தார்கள். இப்போது அவர்களுக்காக முழுநீள நிகழ்ச்சி நடத்த ஆசைப்படுகிறேன். டிஎன்எஃப்க்காகவே வடிவமைத்து செய்ய ஆவல். உங்கள் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பவர்கள் என்று யாரை சொல்வீர்கள்? என் கணவர் கார்த்திக், மிகவும் திறமைசாலி. ஒரு விஷயம் சரியாக முடியும் முடியாது என்று ஆரம்பத்திலேயே கணித்து சொல்லிவிடுவார். அவர்தான் எனது முயற்சிகளுக்கு முழு ஆதரவு தந்து ஊக்கப்படுத்தி வருகிறார். இசைப்பயணம் நிகழ்ச்சியை கச்சேரிகளாக செய்யலாம் என்று ஆலோசனை சொல்லி அதை ஆரம்பித்ததே அவர்தான். சினிமா பாடல், கிளாசிக்கல் பாடல் என்று மாறி மாறி பாட வேண்டியிருக்கும் போது குரல் வளத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். நீங்கள் அதற்கு என்ன பயிற்சி மேற்கொள்கிறீர்கள்? உண்மைதான், இரண்டுமே வேறு வேறு தளங்கள். குரல் வளத்தை வெவ்வேறு மாதிரி பயன்படுத்த வேண்டிய இடங்கள்தான். நான் கத்தி பேச மாட்டேன். ஒருவர் மீது கோபமே வந்தால் கூட அதை குரல் உயர்த்தி வெளிப்படுத்தாமல் சாந்தமாய்த்தான் சொல்ல வேண்டும். எப்பவும் பணிவாக அமைதியாகத்தான் பேச வேண்டும். அதற்கு மனதை பண்படுத்தி வைக்க வேண்டும். நான் நிறைய தியானம் செய்வேன். டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருப்பேன். உங்கள் பொழுதுபோக்குகள்? ட்ரெக்கிங், பயணம், அட்வென்ச்சர் எனது பொழுதுபோக்குகள். நிறைய ஊர்களுக்கு செல்வோம். ரன்னிங், ஜாகிங், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். எதிர்கால திட்டங்கள்? யூடியூபில் இசைப்பயணம் என்று எனக்கான சேனலே இருக்கிறது. பார்க்க www.youtube.com/இசைப்பயணம். இப்போதுள்ள இளைய தலைமுறை கற்றுக்கொள்வதற்கேற்ற மாதிரி இன்டர்நெட்டில் என்னுடைய பாடல்கள், கச்சேரிகள், ராகங்கள் பற்றிய விவரங்கள் எளிதாக பார்க்க கிடைக்கின்றன. தியாகராஜ கீர்த்தனைகளையும் அதற்கான விளக்கங்களையும் கொண்ட வீடியோ தொகுப்பு இசை கற்கும் மாணவர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்று. அதனையும் யூடியூபில் காணலாம். அதுபோல ஐடியூன்ஸில் இருக்கிறது. ராகா, ஹம்மா என பல தளங்களில் இலவசமாகவே எனது கச்சேரிகளை, பாடல்களை கேட்கலாம். இணையத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இசையையும் அதன் நுணுக்கங்களையும் பலருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இசை முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் என் ஆவல். ரெக்கார்டின் ஒன்றுக்கு செல்ல வேண்டிய அவசரத்திலும் நமது கேள்விகளை எதிர்கொண்டார் சாருலதா மணி. அவர் பேசுவதே பாடுவது மாதிரிதான் இருக்கிறது. தெண்டலை நான் நன்கு அறிவேன். அந்த ஊரில் இருந்து கொண்டு இசையெல்லாம் ஈடுபாட்டோடு கற்றுக்கொள்வது மிக பெரிய விஷயம். இசை மாணவர்கள் அதை தொடர்ந்து செய்யுங்கள். ஆர்வத்தை கைவிடாதீர்கள். படிப்போடு இசையையும் தொடர்ந்து பயின்று வாருங்கள். எது எப்போது கை கொடுக்கும் என்பது நமக்கு தெரியாது. கூடிய விரைவில் நான் வட அமெரிக்காவில் இருக்கும் இசை ரசிகர்களை சந்திப்பேன் என்று சொன்னவரை வாழ்த்தி விடை பெற்றோம். இசைப்பயணம் அறக்கட்டளை. இசை வளர்ச்சிக்காகவே இசைப்பயணம் அறக்கட்டளை என்றதொரு அமைப்பை நிறுவி சேவைகள் செய்து வருகிறோம். www.charulathamani.com/trust/trust.php. அதன் மூலம் நல்ல தரமான பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம். சமூக சேவையும் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிகள் நடத்தி டவுன் சின்ட்ரோம் பாதித்த குழந்தைகளுக்கும் பார்வையற்ற குழந்தைகளுக்கும் நிதி உதவி செய்திருக்கிறோம். இவை இலவச நிகழ்ச்சிகள் தான். பொதுமக்கள் ஸ்பான்சர்ஸ் தரும் நிதியை கொண்டுமே உதவிகள் செய்து வருகிறோம். அதற்கு 80G வரிவிலக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக எதிர்காலத்தில் எல்லோருக்கும் பயன்படக்கூடும் என்பதற்காகவும், வருங்காலங்களில் யாரும் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவும் இதுவரை மக்கள் அரங்கிற்கு அதிகம் வராத அபூர்வமான கிருதிகளை பாடி யூடியூபில் பதிவு செய்திருக்கிறோம். சாருலதா ஆல் இண்டியா ரேடியோவின் பி கிரேட் இசைக்கலைஞர். சென்னை பல்கலைக்கழகத்தில் MA மியூசிக் முடித்திருக்கிறார். யுத்தம் செய் படத்தில் டான்ஸ் டீச்சர் வேடத்தில் நடித்திருக்கிறார். மிகவும் பிடித்த ராகம் காப்பி. இணையதளம் charulathamani.com. வலைப்பதிவு charulathamani.blogspot.in. நாரதகான சபா, கிருஷ்ணகான சபா, பார்த்தசாரதி சபா உட்பட பல சபாக்களின் விருதுகளை 2 முறை பெற்றவர். இசைக்குயில் விருது, சாதனை பெண் விருது உட்பட சுமார் 20க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். உலகெங்கிலும் சுமார் 600 இசை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். பிரபல பின்னணி பாடகி மதுமிதா சாருலதா மணியின் இளைய சகோதரி. வை திஸ் கொலவெரிடி பாடலுக்கு எதிராக சகோதரிகள் இருவரும் இணைந்து தர்பாரி கனடா ராகத்தில் ஓவர் சீனோ உடம்புக்கு ஆகாதுடா என்ற பாடலை பாடியுள்ளார். இதனை யூடியூபில் காணலாம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.